நம் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, அவர் ஒழுங்கும் கிரமமானவர். ஒவ்வொரு காரியத்திலும் சிஸ்டமேட்டிக்காக இருப்பார். அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய ஊழியத்தின் நாட்களை குறித்து 4 சுவிசேஷத்திலே நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, பல வீடுகளுக்கு அவர் சென்றிருக்கிறார். பல வீடுகளுக்கு சென்று உபதேசம் பண்ணியிருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அவர் சென்ற வீடுகளிலே அவர் உபதேசிக்கும் பொழுது வீட்டில் கூரையை திறந்து ஜனங்க வியாதிக்காரரை இறங்கி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் விசேஷமான காரியங்களை நடந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் பல காரியங்களை பார்க்கும் பொழுது, அவர் ஒரு வீட்டுக்குள் போகிறார் என்றால், பெரும்பாலும் அவரை நேசிக்கிறவர்கள், அவரை அழைக்கிறவர்கள் வீட்டுக்கு அவர் சென்றிருக்கிறார். அவரை இன்வைட் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவுக்கு அது ரொம்ப ஒரு அவசியம். இன்வைட் பண்ணி இருக்கிற வீடுகளை என்னைக்குமே அவர் ஹானர் பண்ணி அந்த வீடுகளுக்கு அவர் போவார். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, கானாவூர் கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போனார் இல்லையா? அதே போல ஒரு சில வீடுகளுக்கு போனார். ஆனால் ஒவ்வொரு இடத்திலையும் அழைப்பை அவர் எதிர்பார்த்து வீடுகளுக்கு சென்று அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்ப அதன் ஆதார சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து விட்டு பர்தரா சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2:1-2 வசனங்கள்.
மூன்றாம் நாளிலே
கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே
ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும்
அவருடைய சீஷரும்
அந்த கல்யாணத்திற்கு
அழைக்கப்பட்டிருந்தார்கள். போதும். இங்கே பார்க்கும் பொழுது, 3 கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். The book of John, chapter 2, verse 1 and 2. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அழைத்திருந்தார்கள். அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுக்கு சென்று தன்னுடைய முதல் அற்புதத்தை அவர் செய்தார். இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன், அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது அவர் செய்த முதல் அற்புதம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். இது அவர் மனிதனாய் இருக்கும் பொழுது இப்படிதான் இருந்தாரு. மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தன்னை மாற்றிக்கிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பவும் அவருடைய காரியம் அப்படிதான் இருந்துச்சு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24 இந்த 24 28-29 ரெண்டு வசனங்களை மட்டும் வாசிக்கலாம்.
அத்தருணத்தில்
தாங்கள் போகும் கிராமத்திற்கு சமீபமானார்கள்.
அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும்.
சாயங்காலமாயிற்று.
பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
அப்பொழுது
அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்.
இது ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். எழுந்த பிறகு அன்றைக்கு அந்த சீஷர்களுக்கு அவர் எழுந்ததை குறித்து ஒரு உணர்வு இல்லை. அவர் ஏற்கனவே பல முறை சொல்லி இருந்தாலும் அது அவர்கள் இருதயத்தில் ஆழமாய் பதியலை. ஆகையினால் சோர்ந்த இருதயத்தோடு எம்மாவு என்கிற ஒரு கிராமத்தை நோக்கி 2 சீஷர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் போகும்பொழுது அவங்க பேசினதான சம்பாஷணை நெகட்டிவா இருந்துச்சு. இவரை நம்பி நம்ம வந்தோம், இவர் நம்மோடு கடைசி வரைக்கும் இருப்பார் நம்ம நினைச்சோம். இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார், கடைசி வரைக்கும் நமக்கு போதுமானதா இருப்போம் நம்ம நினைச்சிருந்தோம். கடைசி இப்படி நம்மளை திடீர்னு நம்போன நம்மளை விட்டுட்டு இப்படி சிலுவையிலே மறிச்சிட்டாரே, இனி நம்ம எங்க போறது, மறுபடி மீன் பிடிக்க போறதா, என்ன பண்றது, ஒரே புலம்பல், நெகட்டிவான ஒரு டாக். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் சோர்வோடு அவர்கள் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு கூட வந்து சேர்ந்து கொள்ளுகிறார். சேர்ந்து கொண்ட இயேசு கிறிஸ்து அவங்க பேசுகிற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் கூடவே கவனிச்சுட்டு அவரும் பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு. ஆனா கூட நடக்கிறது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தெரியல. இப்பொழுது மகிமின் சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார், ஆகினால் இவர்களால் அவரை இயேசு கிறிஸ்து என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. கூட வந்தது இயேசு கிறிஸ்து அவங்களோடு பேசுகிறார், பேசி அவர்களுக்கு அவர் ஏற்கனவே சொல்லி இருந்த வசனங்களை எல்லாம் நினைப்பூட்டுகிறார். இப்படி எல்லாம் அவர் சொன்னார், நினைப்பூட்டுகிறார். பின்பு தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறதான காரியத்தை குறித்த தீர்க்கதரிசன வசனங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் சொல்லி அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே வந்தார். அப்படி சொல்லிக் கொண்டு வரும்பொழுது இவர்களுக்கு புரியல, யாரோ ஒருத்தர் நமக்கு என்ன போதனை செய்யறாங்கன்னு நினைப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க போகிறதான எம்மாவூர் என்றதான ஊர் வருகிறது. அந்த ஊர் வந்த உடனே அவங்க டேர்ன் பண்ணி உள்ள போகணும். ஸ்ட்ரெயிட் ஹைவேஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க, ஹைவேஸ்ல இருந்து அந்த ஊருக்கு உள்ள திரும்பணும். அந்த திரும்ப வரும்பொழுது இவராதான் வாலண்டியர் அவங்களோட வந்து சேர்ந்துட்டு பேசிட்டு வந்தார். ஆனால் கிட்ட வந்த உடனே அவர் அப்படி நேர போற மாதிரி காமிச்சாராம். அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஆனா அவருக்கு உண்மையிலேயே அப்புறம் போகிறது ஆசை கிடையாது. இவங்க கூட இருக்கிறதுக்கு தான் அவருக்கு ஆசை. இதுக்குதான் அவர் பர்பஸ தேடி வந்தாரு. இவங்களோட பேசி இவங்களை ரெடி பண்ணுறதுக்காக தான் வந்தார். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்களானால், அந்த இடத்துல வந்த உடனே அவர் அப்புறம் போகிறவர் போல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடக்கிற மாதிரி காமிச்சாராம். ரெண்டு அடி நடந்திருக்கிறார் அப்படி. ஆனா இவங்க என்ன செய்ய, நம்மள என்னதான் ரெஸ்பாண்ட் பண்றாங்க? இவங்களை நம்மள இவ்வளவுதான் பேசிட்டு வந்தமே, இந்த தீர்க்க தரிசன வசனத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தமே, இவங்க நம்மளை ஏத்துக்கிறாங்களா இல்லையா, எப்படிப்பட்ட மனோநிலையில் இருக்கிறார்கள் என்பதை சோதிக்கும்படி நேரம் நடக்கிற மாதிரி நடந்தார் கொஞ்சம். ஆனா இந்த சீஷர்கள் உடனே அவரை பார்த்தாங்க, இவர் இங்கே இப்படி ஹைவேஸ்ல போறாரு, இங்க ஒண்ணுமே இல்லையே, இவர் ஊர் தெரியாம இங்கே போறாரு போல இருக்குது, இவரை பேசாம இன்னைக்கு நைட் நம்மளோட ஸ்டே பண்ண வச்சு நாளைக்கு அனுப்பலான்னு சொல்லி மனசுல நினைச்சு பேசுறாங்க. சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, ஆகையால் நீர் எங்களோடு தங்கியிருந்த அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அதுக்குதான் அவர் எதிர்பார்த்தார், இவங்களை கூப்பிடுறாங்களான்னு பார்த்தார். அவர் கூப்பிட்ட உடனே டக்குன்னு சந்தோஷமா அவங்களோட போய் அந்த வீட்டிற்குள், அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு போனார். அவர்களோடு இருந்து அப்பத்தை எடுத்து பிட்டார், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. பின்பு அவர்களுக்கு வேத வாக்கியங்களை, மரித்தோரின் உயிர் தேடுதலை குறித்து, தான் உயிரோடு எழுந்ததை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி மறைந்து போனார். நல்லா கவனிக்கணும், அவர் உயிரோடு மனிதனாய் நடமாடி கொண்டிருந்த அந்த நேரத்திலும் சரி, மனித வாழ்க்கை என்கிற நிலைமை கடந்து அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்த பிறகும் சரி, அழைக்கப்பட்ட இடத்திற்கு இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார், அழைக்கப்பட்ட வீடுகள். ஆனால் வேதத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும் பொழுது, சில இடத்துல அவர் வாலண்டியரா போகிறதற்கு அவர் முயற்சி செய்த சம்பவங்கள் இருக்கிறது, ஆசைப்பட்ட சம்பவம். இது ரொம்ப ரேரா, வாலண்டியர் அவரை போகிறதற்கு எடுத்த முயற்சிகள் ஒரு சில இடத்தில் இருக்கிறது. அது கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ். மற்ற இடத்துலலாம் கூப்பிட்டுதான் போயிருக்கிறார். சீமோன் என்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய பணக்காரன் வீட்டுக்கு அழைக்கப்பட்ட பொழுது அங்க போய் விருந்துக்கு போனாரு. மார்த்தால் தன்னுடைய வீட்டிலே அழைப்பு கொடுத்த பொழுது அந்த வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட்டார், போதகம் பண்ணாரு. பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு போனாரு, நிறைய வீட்டுக்கு போனார், எல்லா வீட்டுக்கும் கூப்பிட்டு போனார். ஆனால் கூப்பிடாமலேயே சில இடத்திற்கு அவர் போகிறதற்கு முயற்சி செய்த இடங்கள் உண்டு. அது கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ், அதை இன்னைக்கு நம்ம கவனிக்கணும். சரி, ஏன் இந்த வீட்டுக்கு போறதை கவனிக்கணும் என்றால், இந்த வீடு என்பது எதை குறிக்கிறது என்பது நமக்கு முதல்ல தெரியணும். இந்த வீடு என்பது எதை குறிக்கிறது, ஏன் இந்த வீட்டுக்கு அப்படி போனார் என்பதை நம்ம இன்னைக்கு போக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம் என்றால், அந்த வீடு என்றால் என்ன என்பதை எபிரேயர்கள் எழுதின நிருபம் 3 அதிகாரத்தை நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 3 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம்.
இப்படி இருக்க
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய
பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை
கவனித்து பாருங்கள்.
மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும்
உண்மையில்
உண்மையுள்ளவனா இருந்தது போல,
தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தது போல,
இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன்
வீட்டை பார்க்கிலும்
அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். அதுபோல
மோசேயை பார்க்கிலும்
இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார்.
ஏனெனில்
எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய்
அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான்.
கிறிஸ்துவோ
அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான
குமாரனாக
உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
நம்பிக்கையினால் உண்டாக்கும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும்
முடிவு பரியந்தம் உறுதியாய்
பற்றிக் கொண்டிருப்போமாகில்
நாமே அவருடைய வீடாயிருப்போம். இங்கே பார்க்கும் பொழுது மோசே தேவனாகிய கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தில் தன்னுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் வீடு என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம். அதிலே அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். தேவன் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு மேற்பட்டவராக இருந்தார். இந்த இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கினவர், வீட்டை உண்டு பண்ணினவன், வீட்டை பார்க்கிலும் அவன் கனத்துக்குரியவனாயிருக்கிறான். நம்மை உண்டு பண்ணினவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நாம் அவருடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் நாமே அவருக்கு வீடாயிருப்போம். ஆமென். நாமே அவருக்கு வீடு. வீடு என்பது ஒரு கட்டடத்தை அல்ல. வீடு என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனுடைய வீடு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதெல்லாம் யாருன்னா தேவனுடைய வீடு, அவருடைய வீடு, அவர் வாசம் பண்ணுகிற வீடுதான் ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளையும். சரி, இப்ப இப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்குள் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா தேவ சமூகம், அதுதான் நம்ம லைஃப்ல முக்கியம். இந்த உலகத்துல தேவ சமூகம் தான் முக்கியம். எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை மாத்திரம் ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில இழந்து விடக்கூடாது. அவருடைய பிரசன்னத்தை மட்டும் ஜாக்கிரதையோடு லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். நான் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தர் யாரையும் பரலோகத்திற்கும் பலவந்தமாய் இழுக்க போறது கிடையாது. கர்த்தர் யாரையும் பலவந்தமாய் நரகத்திற்கு தள்ள போகிறதும் கிடையாது. ரெண்டுமே செய்ய போறதில்லை. இந்த உலகத்தில் யாரோடு வாழ்கிறோமோ அதுதான் நம்ம கண்ணம் உண்ண பிறகு அல்லது கர்த்தருடைய வருகையின் போது அது தொடரும். இந்த உலகத்தில் தேவ பிரசன்னத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம கண்ணம் முன்னாலும் சரி, அல்லது அதுக்கு முன்னால கர்த்தர் வந்தாலும் சரி, அப்படியே கண்டினியூ ஆயிடும். இந்த உலகத்தில் பிசாசோடு அவனுடைய சமூகத்தில் அவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் கண்ணம் மூடும் பொழுதோ அல்லது மற்ற சூழ்நிலையிலோ அவர்கள் அந்த பிரசன்னத்துக்குள்ள போயிடுவார்கள். இதுதான் நடக்க போற உண்மை. ஆகையினாலே ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், தேவ சமூகம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் கூட இருக்கிறதை நம்ம பிராக்டிக்கலா நமக்கு தெரியும், ரியலா நமக்கு தெரியும், அவருடைய பிரசன்ஸ் நமக்கு தெரியும், அந்த சந்தோஷம் நமக்கு தெரியும். இந்த சங்கீதக்காரனாகி தாவீதுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்களானால் அவன் பாவம் செய்தான். 150 சங்கீதங்களிலே 75 சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்டது. இந்த 75 சங்கீதங்களிலே 51வது சங்கீதம் அவன் எழுதினது 51th Psalm. இது பார்க்கும்போது இது மிகவும் அருமையான ஒரு சங்கீதம். அவன் பாவம் செய்த பொழுது அவன் தன் இருதயத்தை அவன் உடைத்து வேதனையோடு அவன் எழுதின பாவ அறிக்கைதான் இந்த சங்கீதம். இதில் 51வது சங்கீதத்தில் இது ஒரு பெரிய நீண்ட பாவ அறிக்கையின் ஜபம். இது பனிரெண்டாம் வசனத்தை மட்டும் வாசிக்கும், 11-12 வாசிக்கலாம்.
உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும்,
உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும்,
உமது பரிசுத்த ஆவியை,
உம்முடைய பரிசுத்த ஆவியை
என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும்,
என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும்,
உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை,
உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை
திரும்பவும் எனக்கு தந்து,
திரும்பவும் எனக்கு தந்து,
உற்சாகமான ஆவி,
உற்சாகமான ஆவி
என்னை தாங்கும்படி செய்யும்,
என்னை தாங்குபடி செய்யும். இது ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். இது ரெண்டு வார்த்தைகள், இது உண்மையிலே சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட வேண்டிய வார்த்தையை இந்த தாவீதுக்கு எப்படி இந்த பழைய ஏற்பாட்டில் எழுதுனான்றது ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா ஹோல் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர், தேவ ஆவியானவர் இப்படிதான் வரும். குழு பழைய பாட்டில் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை வருது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டே சம்பவம் தான், ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதுல ஒரு இடம் இந்த 51 சங்கீதம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராக தன்னை வெளிப்படுத்தவில்லை, தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிதான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுதுதான் அவர் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறது அவருடைய பிரதான காரியமா இருந்ததுனாலே பரிசுத்த ஆவியானவர் என்ற பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது, அந்த வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே அவன் இந்த பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை யூஸ் பண்றான். அவன் மனசு உடஞ்சிட்டு அவனுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு பெருசா தெரியல, உரியாவை அவன் கொலை செய்த பொழுது அவனுக்கு அது பெருசா தெரியல. ஆனால் அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு, நிம்மதி இல்லை, சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, குற்ற மனசாட்சி வந்துருச்சு. நாத்தான் திருக்குதரிசி வந்து அவனுடைய பாவத்தை உணர்த்தின உடனே அவன் கதறுகிறான், அழுகிறான், தன்னுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிறான், புலம்புகிறான். ஏன் அவன் அப்படி புலம்புகிறான், அவனை புலம்ப வைத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் இருந்த அந்த ஹையஸ்ட் லெவல் அவனை விட்டு போயிடுச்சு. அவனுடைய லைஃப்ல அவன் அனுபவித்து வந்த ஒரு மேன்மையான பரலோக சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு, அவனை விட்டு போயிடுச்சு. பழைய பாட்டிலேயே நல்ல விதத்தில் ஆராதனை செய்தவன் இந்த தாவீது மாத்திரம்தான், வேற எந்த தெய்வ மனுஷர்களும் சொல்லுகிறேன் ஆராதனையில இந்த பீக்குக்கு எழும்பினது யாருமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் மோசே இருக்கலாம், எலியா இருக்கலாம், எலிசா இருக்கலாம், சாமுவேல் இருக்கலாம், நல்ல தீர்க்கதரிசிகள். ஆனால் ஆராதனையில் உச்சகட்டத்துக்கு எழும்பினவன் பழைய ஏற்பாட்டில் தாவீது மாத்திரம்தான். பரலோகத்திலே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சாட்சி சொன்னது போல பரலோகத்தில் ஆராதனை மாத்திரம் தான் இருக்குது, அதுல தேறின ஒரே ஒரு பரிசுத்தவான் பழைய ஏற்பாட்டிலே இந்த தாவீது மட்டும்தான் ஆராதனையில் தேறின. மற்ற எல்லாருமே ஊழிய செஞ்சாங்க, ஆனால் இவன் ஆராதனை செய்ததுனால இவன் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்தின் 3 இவன் அனுபவித்து இருக்கிறான். இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது அதான் நமக்கு தெரியுது, புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்தின் 3 அனுபவிச்சிருக்கிறார். என்ன? ரட்சண்யத்தின் சந்தோஷம். பாத்தீங்களா, ரட்சிப்பு என்பது புதிய ஏற்பாட்டு வார்த்தை, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. ரட்சிப்பு என்பது புதிய ஏற்பாட்டுக்குரிய விஷயம். ஆனா இவன் அந்த வார்த்தை யூஸ் பண்ற பாருங்க, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி என்னை செய்யும். அப்ப அவனுக்குள்ள ஒரு ரட்சண்யத்தின் சந்தோஷம் இருந்துச்சு. அவன் ஆராதனை செய்து 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 கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி பாடி அவன் ஆராதனை செய்ததுனாலே அவனுக்குள் கர்த்தரது புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதமாயிருக்கிற அந்த பரம சந்தோஷத்தை அவன் உள்ளத்தில் கர்த்தர் ஊற்றியிருந்தார். அதை அவன் நிறைவாய் அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த பாவம் செய்த உடனே அவனுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் ஒரு பிளவு வந்தது. கர்த்தரோடு இந்த தொடர்பு அவனுக்கு துண்டிக்கப்பட்ட உடனே அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்துட்டான். அது போன உடனே தாங்கவே முடியல, அவனுக்கு தாங்கவே முடியும், தாங்கவே முடியும். உண்மையிலேயே சொல்றேன், இதை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த வார்த்தை ரட்சணியத்தின் சந்தோஷம் என்பது எதுக்குமே ஈடு என கிடையாது, எதையுமே அது கிட்ட கொண்டு வர முடியாது. இந்த உலகத்தில் என்னத்தை வேணாலும் இழக்கலாம், அதை ஒண்ணு மட்டும் நம்ம இழக்க முடியும். உண்மையிலே சொல்லுகிறேன், என்னுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு காரியம், சின்ன காரியம், ஒரு தப்பான காரியத்துக்கு செய்ய ஒரு ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சு, அதுக்கு முன்னால் என் உள்ளத்துல தெரியும், ஐயோ இது நம்ம இந்த காரியத்தை செஞ்சு தேவ சித்தமா இருக்குமா, இதனால என் கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில போகும். எப்பவுமே நான் சொல்ல அதுதான் வந்து நிற்கும், அதுதான் என்ன கண்ணு முன்னால நிற்கும். கர்த்தர் பொக்கிஷமாய் கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷம் எவ்வளவு பெருசு, அது போயிடுமே. இது தேவ சித்தம் இல்லைன்னா அது போயிடும். அதுதான் எனக்கு என் உள்ளத்தில் என் லைஃப்ல நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். அதுதான் எனக்கு கண்முனால அப்படியே நிற்கும். அதனால தாவீது சொன்னது என்ன நல்லா புரிய முடியுது. அந்த காரியம் தான் நம்ம எந்த ஒரு தீங்கான சூழ்நிலைகளுக்குள்ள போகாதபடி நம்மளை தடுத்து நிறுத்து. ஒரே ஒரு காரியம் தான், நம்மளை எந்த ஒரு தப்பான விஷயத்திலும் தலையிடாதபடி நம்மளை பாதுகாக்கிறது. இந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தின் மேன்மையை அனுபவிச்சா என்ன சொல்றேன், பாவம் உங்களை துரத்து துரத்துன்னு துரத்துனா கூட நீங்க விட மாட்டீங்க. சேலஞ்சா சொல்றேன், அதான் ஒண்ணு. என்னதான் உங்களுக்கு துரத்து துரத்து துரத்துனாலும் விடவே மாட்டீங்க. இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒரு பரிசுத்த வாழ நீங்கள் ஒன்றும் கூட தொட முடியாது அந்த டேஸ்ட். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்தாவியனை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும் வரும். இப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் சந்தோஷம் போயிடுச்சு, ரட்சணியத்தின் சந்தோஷம் போயிடுச்சு, உற்சாகம் இருந்துச்சு அவனுக்குள்ள, எப்பவுமே ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. இப்ப கான்பிடன்ஸ் போயிடுச்சு, புரியல, கான்பிடன்ஸ் போயிடுச்சு அவனுக்கு. எதையுமே அவனுக்கு செய்ய தைரியம் இல்லை, தைரியம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. உனக்கு அவனுக்கு ஒரு நிலை இல்லாம ஆகி போயிட்டான், எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன்ல போயிடுச்சு அவனுக்கு. இத வந்தவொடனே அவனுக்கு அடுத்த மாதிரி வந்துருச்சு, ஐயோ இந்த லெவல்ல நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம், அடுத்தது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் எடுத்துட்டாதான் நம்ம நிலைமை என்ன ஆகிறது. அதுக்குதான் கெஞ்சறான், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து செல்லாது, உங்களுடைய சமூகத்துல மட்டும் என்ன தள்ளிடாதீங்க ஆண்டவர், உங்களுடைய சமூகத்தை மட்டும் என்ன வெளியில தள்ளிடாதீங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதீங்க, கெஞ்சறான். அப்ப அவனுடைய லைஃப்ல இந்த பொக்கிஷத்தை அவன் ருசி பார்த்ததுனாலே அதை அவன் இழக்கிறதுக்கு எந்த நிமிஷத்திலையும் ஆயத்தமா இல்லை. இன்னைக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகள் சாதாரணமா இருக்காது. உங்க லைஃப்ல கர்த்தருடைய பிரசன்னம் உங்க லைஃப்ல இருக்கும். அந்த பிரசன்னத்தை வந்து நான் விவரமா ஃபுல்லா நான் விவரிக்க முடியாது, எல்லாத்தையும் நூக்கன் காரணம் விவரிக்க முடியாது, ஓரளவுக்கு சொல்லி கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கிறது என்றால் அதனுடைய அடையாளம் என்னன்னா கான்பிடண்டா இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்திலும் நடக்கும் அப்படின்ட்டு இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயம் வராது, கலக்கம் வராது, தெளிவா இருப்பீங்க. ஒரு சூழ்நிலை, ஒரு டென்ஷனான சூழ்நிலை வந்தாலும் நிதானமா அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு நிதானம் உங்களுக்கு இருக்கும், குழப்பம் வராது, எந்த சிச்சுவேஷனும் உங்களை தடுமாற பண்ணாது. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உள்ளத்துல அது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பிரச்சனை வரும், இதெல்லாம் அதுக்கு நடுவில் பிரச்சனைகள் வரலாம் வரும், ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம் அது உங்களை அப்படியே கைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், போகவே போகாது. இதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதற்கு சில சிம்டம்ஸ். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா ஒரு சின்ன காரியத்துல கூட உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்காது. ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு தடவை ஓட்டிட்டு போனீங்கன்னா பத்திரம் போய் சேருவேன் உங்களுக்கு தைரியம் இருக்காது. ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன பிரயாணத்துக்கு உங்களுக்கு பயம் வரும், ஒரு பஸ்ல போனா பத்திரம் போய் இறங்குவோமான்னு பயம் வரும், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமான்னு வரும். தேவையில்லாத பயம், தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத கலக்கம், எல்லாமே சர்வ குழப்பமா இருக்கும். நிம்மதி இருக்காது, கான்பிடன்ஸ் இருக்காது, ஒரு முடிவெடுக்க முடியாது, எல்லாமே உங்களுக்கு தடுமாற்றமா இருக்கும். ஆனால் தேவ பிரசன்னம் நமக்குள் இருக்கும் பொழுது எல்லாத்துலயும் நம்ம கிளியரா இருப்போம். என்னதான் நடந்தாலும் நம்ம போற ஃப்ளோ கரெக்டா போயிட்டே இருக்கும். நம்ம ஒண்ணு அசைக்காது, தேவ சமூகம் கூட இருக்கிறதுடைய மேன்மை அது. அதனால எதுக்காக இந்த காரியத்தை நான் சொல்றேன், இதெல்லாம் நான் என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை, எதுக்காக இது சொல்றேன்னா, ஒரு தேவ பிள்ளை உங்களை வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்துக்குள் வந்துடணும், அந்த பிரசன்னத்துல எப்பவுமே நீங்க தங்கி இருக்கணும், அதை விட்டு வெளியில மட்டும் நீங்க போயிடக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற சாந்த குணம் போய் திடீர்னு சட்டு சட்டு கோபம் வருதா ஒரு நாளைக்கு, நேத்தெல்லாம் நான் அப்படி இல்லையே, இன்னைக்கே எனக்கு எது எடுத்தாலும் கோபம் வருது, தேவ பிரசன்னம் குறைஞ்சு போச்சு, அதான் அடையாளம். புரியுதா, நேத்து நான் இப்படி எல்லாம் கோவம் எனக்கு வரலையே என்ற காரியத்துக்கு இன்னைக்கு மட்டும் எனக்கு டக்கு டக்குன்னு இப்படி கோவம் வருதுன்னா வேற ஒண்ணு இல்ல, தேவ பிரசன்னம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தேவ பிரசன்னம் குறைந்து விட்டால் தெய்வீக சுபாவங்கள் குறையும். தேவ பிரசன்னம் குறைந்து விட்டால் உங்களுக்குள் இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் வெளிப்படும். புரியுது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு இண்டிகேட்டர், இதெல்லாம் இப்படி கொஞ்சம் இப்படி மாறுச்சுன்னா உடனே உங்களை கரெக்ட் பண்ணிக்கணும். ஒரு கலக்கம், குழப்பம், பயம், திகில் இதெல்லாம் வருதுன்னா டக்குன்னு உங்களை ரெடி சரிப்படுத்திக்கணும். என்னமோ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குது. ஒரு கான்பிடன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சரிப்படுத்திக்கணும். உங்க சுபாவத்தில் மாற்றத்தை நீங்களே உணர்றீங்க, டக்கு டக்குன்னு கோபுறது உங்களுக்கே தெரியுது. ஏதோ சம்திங் பெரிய மேஜர் ப்ராப்ளம் வர்றது கூட உங்களை ஸ்பிரிச்சுவலா உங்களை சரிப்படுத்திக்கணும். புரியுதா? நீங்க ஒவ்வொரு இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ், நம்ம லைஃப் இண்டிகேட்டர்ஸ், நம்ம எந்த லெவல் இருக்கணும்ன்றத யாரும் நமக்கு வெளியிருந்து வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கே தெரியும், நமக்குள் இருக்கிற ஆவியானவரை உணர்த்துவார். அப்போ நம்ம தேவனுடைய வீடு, இந்த வீட்டிலே கர்த்தர் வந்து நிறைவாக எப்பொழுதும் தங்கி வாசமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இதுல வந்து மூன்று காரியங்களுக்கு, சில இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரே சில இடத்துக்கு வர விரும்ப மாட்டார், சில இடத்துக்கு வர விரும்ப மாட்டார். ஏன்னா கர்த்தர் வந்து பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தமான இடத்துக்கு தான் எப்பவுமே வர நினைக்கிறார். சில வீடுகளுக்கு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார், ஆனால் சில இடத்துல அவர் அழைக்கப்படாமலேயே போக விரும்பி இருக்கிறார். இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்ல இந்த மூணாவது லெவலுக்கு நம்ம இருக்கணும். அவங்க ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே வாரும் 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 கேட்கிறார் நம்ம வாழ்க்கையில். புரியுதா? அவங்க தனிப்பட்ட ஜெப நேரத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே வாரும் 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 தெய்வ பிரசனத்தை தாரும் தாரும் கேட்கிறார். தெய்வ சமூகம் உங்களுக்குள்ளேயே லைவா இருந்துட்டே இருக்கு. ஆமென். நீங்க கூப்பிடாமே அவர்களுக்குள்ள இருந்துட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு அவரை உட்கார வச்சுருக்க கூடாது. எப்பவுமே அவர்களோடு கூட வந்து தங்கி இருக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அல்லேலூயா. அதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எப்பவுமே அவரோட இருக்கணும். ஜெப நேரத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை இல்லையே ஆண்டவரே வாங்க வாங்க அந்த லெவலே வரக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணிக்கிட்டே ஃபர்ஸ்ட் மினிட்ல ஜெபிக்கிற ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து ஒரே லெவலில் மேலே ஏறி போயிட்டு இருக்கணும். புரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் மினிட்லயே பிரசன்ஸ்க்குள்ள நம்ம என்ட்ராய் போயிட்டே இருக்கணும். நம்ம கதறி கொண்டு இருக்க கூடாது. சரி, இப்போ உங்களுக்கு நான் மூன்று இடங்களை சொல்ல போறேன். அந்த மூன்று இடங்கள் யார் யாரோட வீட்டுக்கு அவர் வர்றதுக்கு விரும்பினார் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:5 வாசிக்கலாம்.
இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்ற இடத்திற்கு நேராக வருகிறார். அவர் வரும் பொழுது ஒரு நூற்றுக்கு அதிபதி, ராணுவ தளபதி, இவன் 100 போர் வீரர்களுக்கு மேலாக அதிபதியாயிருக்கிற இவன் ஒரு ராணுவ தளபதி. இவன் ஒரு புறஜாதி மனுஷன், இவன் ஒரு யூதன் அல்ல, புறஜாதி மனுஷன். இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான், அவருடைய அற்புத செய்கிற வல்லமையை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆகினாலே அவரை தேடி வந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறான். ஆண்டவரே, வீட்டிலே என்னுடைய வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் கொடிய வேதனையாய் திமிர்வாதம், அதாவது பேரலைஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறான், அதனாலே அவனுக்கு சுகம் வேண்டும் என்று கேட்டான். உடனே இயேசு கிறிஸ்து அவன் கூப்பிடாமலே சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குறேங்கிறார். வாலண்டியரா இவர் கொடுக்கிறாரு, நான் வரேங்கிறார். அவன் ஒன்னு வீட்டுக்கு வந்து சுகமாக்கணும் கேட்கல, வீட்டில அவன் கஷ்டப்படுறான்னு சொன்னாரு. சொன்ன உடனே இவரே கொடுக்கிறார், நான் வரேன், வந்து சுகமாக்குறேன். அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவர் வருவேன்னு சொல்லுவான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஷாக் ஆயிடுச்சு. உடனே ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு அந்த தகுதி கிடையாது, நீ வீட்டுக்கு வர அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அது போதும், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரனுக்கு முகம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுடைய வீட்டிற்குள் வருவதற்கு ஏன் வாலண்டியரை தன்னை அர்ப்பணித்தார்? அப்ப யார்கிட்ட அவர் இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புறாரு? இவன் ஒரு யூதன் கூட கிடையாது, புறஜாதி மனுஷன். ஆனா இவன் வீட்டுக்கு போகிறதுக்கு அவரே விரும்பினார். ஏன்? இவனுக்குள் காணப்பட்டதான விசுவாசம் அவரை கவர்ந்து இழுத்தது. இவன் இருதயத்தை பார்க்கிறார். இவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், இவன் எப்படிப்பட்ட மனநிலைமையிலே தன்னை தேடி வந்திருக்கிறான் என்பதை அவன் இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ, இருதயத்தை பார்க்கிறார். அவன் இருதயத்துக்குள் இருந்த விசுவாசத்தை பார்க்கிறார். அதுக்கு பிறகுதான் அவன் விசுவாசமான வார்த்தையில வெளியில பேசலாம். அவன் விசுவாசமான வார்த்தை பேசுறதுக்கு முன்னாலேயே இவர் பிராமிஸ் பண்ணிட்டாரு, நான் வந்து அவனை சுகமாக்குறேங்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஒரு தேவ பிள்ளையாகி நம்முடைய வாழ்க்கையிலே சரியா இருக்குமானால் நம்ம கூட இருக்கிறதற்கு கர்த்தர் ரொம்ப விரும்புவார். விசுவாசம் இருக்கிற இடத்திலே விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவங்களோடு கூட இருக்கிறதற்கு கர்த்தர் ரொம்ப விரும்புவார். அதற்கு எதிர்மாற சொல்ல போனால் அவிசுவாசிகளோடு இருக்கிறதற்கு அவர் கொஞ்சம் கூட விரும்பவே மாட்டார். அற்ப விசுவாசி எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் சொன்னார். அற்ப விசுவாசி எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களுக்கு நான் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். எவ்வளவு சொல்றது பார்த்தீங்களா? அப்போ அவிசுவாசம் அப்படிப்பட்ட இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவங்க கூட இருக்கிறதுக்கு அவர் விரும்புறது இல்லை. எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் நான் உங்ககிட்ட நான் பொறுமையா இதை நான் சகிச்சு தான் இருக்கிறதுங்கிறார். விசுவாசம் அந்த அளவுக்கு கர்த்தரை அட்ராக்ட் பண்ற விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம உள்ளத்திலே அவிசுவாசத்தில் நாம் நிறைந்திருப்போமானால் அதை கர்த்தரால் டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. எது வரைக்கும் நான் உன்னை சகிக்க முடியலன்ற, எது வரைக்கும் கூட இருக்க முடியல, தாங்க முடியல அவிசுவாசம்ங்கிறார். அப்படி என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, விசுவாசம் அவரை கவர்ந்தெடுக்கிற காரியம், அவிசுவாசம் அவரை இருக்க முடியாமல் ஓட வைக்கிற ஒரு காரியம். தேவ பிள்ளைகள் விசுவாசத்தை உடையவர்களாக, தேவ பிள்ளைகளுக்கு இது நடத்த விசுவாசம் அவசியம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் நம்ம அதை பிரியப்படுத்த முடியும். புரியுதுங்களா? விசுவாசத்தை நம்ம அதை பிரியப்படுத்தணும். எந்த வகையான விசுவாசம் அவரை பிரியப்படுத்தும் அதையும் நமக்கு தெரியணும். ஏன்னா விசுவாசம் பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய கரெக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்க்கும் பொழுது நிறைய பிரசங்கங்களிலே விசுவாசம் பயன்படுத்தப்பட வேண்டிய விதத்தில் பயன்படுத்த சொல்லிக் கொடுக்காமல், பயன்படுத்தப்பட வேண்டாத விதத்தில் விசுவாசம் பயன்படுத்தப்படுவதற்கு தான் நிறைய பேர் போதிக்கிறார்கள். நிறைய டீச்சிங்ல பாத்தீங்கன்னா அதுதான் நடக்குது. ஆனால் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், எப்படிப்பட்ட விசுவாசத்துல கர்த்தர் அட்ராக்ட் ஆகிறாரு, எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவரிடத்துல கர்த்தர் கூட தங்கி இருக்கிறார், இதை நம்ம தெரியும். வாசிக்கலாம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:5-6 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 11:5-6
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான்.
விசுவாசம் இல்லாமல்
தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
ஏனென்றால்
தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும்
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு
பலன் அளிக்கிறவர் என்றும்
விசுவாசிக்க வேண்டும். போதும், நல்லா பாருங்க, இந்த இடத்துல விசுவாசத்தின் மேன்மையை சொல்லப்படுகிறது. இந்த 11 ஃபுல்லா எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்குன்றது பத்தி விவரமாய் பேசுகிறது. அதுல சின்ன ஒரு துடி இந்த காரியம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவர் என்று அவன் தேவனால் சாட்சி பெற்றான். அப்ப அவனுடைய சாட்சி என்ன? விசுவாசத்தினால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப இந்த ஏனோக்குடைய ஸ்பெஷாலிட்டி, பைபிள்ல பாத்தீங்கன்னா, எபிரேய நிருபத்துல பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவருடைய விசுவாசத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதுல முதலாவது ஆள் வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆபேல் வருவார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை கர்த்தருக்கு செலுத்தினான் அப்படின்னு முதல் ஆள் ஆபேல் வருவார். இரண்டாவது ஆள் இந்த ஏனோக்கு, அப்புறம் நோவா, அப்படியே வரிசையா வந்துட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாம் எல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் பாத்தீங்கன்னா எல்லாம் டிவைன் ஃபெய்த், தெய்வீக விசுவாசம். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த தெய்வீக விசுவாசம் இருக்கணும். நம்முடைய மேன்மையான விசுவாசத்தை சாதாரண உலக காரியத்தில் கொண்டு போய் செலுத்திட்டு இருக்க கூடாது. இது சாதாரண விஷயம். உலக காரியத்துக்கு நீங்க பெருசா விசுவாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தானா நடக்கிற விஷயம் அதெல்லாம். உலகத்துல வந்து இது வேணும், கார் வேணும், பைக் வேணும், வீடு வேணும், அதுக்குதான் போட்டு விசுவாசத்தை, அப்படிப்பட்ட மகா மேன்மையான விசுவாசத்தை கொண்டு போய் சாதாரண உலக காரியத்தில் கொண்டு போய் கொட்டிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். கர்த்தர் கொடுத்திருக்கிற மகா மேன்மையான விசுவாசம் எங்க செலுத்தப்பட வேண்டும் தெரியுமா? தெய்வீகமானது, அது மேலான காரியத்தில் செலுத்தப்படணும். ஆபேல் அவன் செலுத்தினான், எதில் செலுத்தினான்? விசுவாசத்தினாலே. அவன் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு இந்த ஆபேலுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. பிற்காலத்திலே உலக ரட்சகர் ஒருத்தர் வெளிப்பட போகிறார். அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறார் என்கிறதை அவன் கேள்விப்பட்டான். அந்த வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. அதை ஆபேல் விசுவாசித்தான். ஆனால் அதே காரியத்தை அறிந்திருக்கிறதான இந்த காயின் அதை விசுவாசிக்கவில்லை. இது ஆபேலுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆதாம் சொல்லியிருப்பார், அவங்க அப்பா சொல்லியிருப்பார், நாங்கள் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தோம், அப்பொழுது எங்களுக்கு பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு மிருகத்தை பலியிட்டு அந்த மிருகத்தின் தோலை உரித்து எங்களுக்கு ஆடையாய் கொடுத்தார். அந்த மிருகம் பலியானதுனால எங்கள் பாவம் நிவர்த்தியானது. அதே போல பிற்காலத்திலே உலக மனுஷர் எல்லா மனுஷருடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு ஜீவ பலியாக ஒருவர் வரப்போகிறான்னு ஆதாமுக்கு கர்த்தர் அன்னைக்கே சொல்லியிருப்பார். அந்த காரியத்தை ஆதாம் என்ன செய்கிறார்? தனக்குள்ள வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்பா, பிற்காலத்திலே எங்களுக்கு நடந்தது போலவே உலக ரட்சகர் ஒருத்தர் வந்து எல்லா மனுஷருடைய பாவத்தை சுமக்க போறார். அந்த மிருகம் எங்க ரெண்டு பேருடைய பாவத்தை சுமந்துச்சு. ஆனால் பிற்காலத்தில் வரப்போகிற அந்த ரட்சகர் ரெண்டு பேருடைய பாவத்தை அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவத்தை சுமக்க போகிறார். தன் பிள்ளைகளுக்கு ஆதாம் சொல்லிக் கொடுத்திருக்கார். சொல்லிக் கொடுத்ததை ஆபேல் விசுவாசித்தான். காயின் அதை விசுவாசிக்கல. காயின் அதை ஒரு கதை மாதிரி கெடுத்து போயிட்டான். அதனால அவன் கடைசி கை காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்திட்டு போயிட்டான். ஆனால் ஆபேலோ அந்த பலியை குறித்து சொல்லப்பட்டதை விசுவாசித்து அவனும் அதே பெரு பலியை செலுத்தினான். இப்ப விசுவாசம் எங்க போது பாருங்க? கர்த்தருக்கு பலி செலுத்துகிறதில் விசுவாசம். அடுத்த விசுவாசம் இதை நான் அப்படியே விவரிச்சுட்டு போனேன். இந்த 11th சாப்டர்ல இறங்கினேன்னா இது எங்கேயோ கொண்டு போயிடும். விசுவாசத்தை மிகப்பெரிய என்ன சொல்றது, இது ஒரு டிக்ஷனரி. இந்த 11th அதிகாரம் விசுவாசத்தை அவ்வளவு உங்களுக்கு இது ரெண்டு மட்டும் சொல்றேன், அதுக்கு மேல ரொம்ப சொல்றது டைம் இல்லை. அடுத்தது இந்த ஏனோக்கு வர்றாரு. இந்த ஏனோக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? மரணத்தை காணாதபடி தன்னுடைய 365 வயதிலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் 65 வயதாக இருக்கும் பொழுது மெத்துசுலா பிறக்கிறார். இந்த 65 வயதாக இருக்கும் பொழுது மெத்துசுலா பிறக்கும் பொழுது இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச். நான் நினைக்கிறேன் இந்த ஏனோக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் குழந்தையெல்லாம் ஒருவேளை இருந்திருக்கலாம். அப்ப அந்த 65 வயதா இருக்கும்போது கத்தர் ஒரு அவனுக்கு வாக்கு பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாலே வாக்கு பண்ணியிருப்பார், உனக்கு கண்டிப்பா ஒரு பிள்ளையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அப்ப அந்த வார்த்தையை அவன் விசுவாசம். அதே போல ஒரு குழந்தை பிறந்துருச்சு, வெற்றுசலா பிறந்துட்டான். பிறந்த உடனே அதை பார்த்த உடனே கத்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை அந்த சாட்சி, அந்த குழந்தை பிறந்ததை வச்சு ஒருவேளை அவன் என்ன செஞ்சிருக்கலாம், கத்தரை அவன் புரிந்திருக்கலாம். இந்த ஆண்டவருக்காக இனி நான் வைராக்கியம் வாடணும் அன்னைக்கு அவன் தீர்மானம் எடுத்திருந்தான். தன்னுடைய 65 வயசு வரைக்கும் அவன் ஸ்பிரிச்சுவல் மேன் கிடையாது, ஏனோக்கு சாதாரண மனுஷன். ஆனால் அந்த 65 வயசுல மெத்துசுலா பிறக்கும் பொழுது அந்த சம்பவம் அவனை தெய்வீகத்திற்குள் இழுத்து விட்டது. கர்த்தரை தேட வேண்டும் என்ற உணர்வு, இந்த ஆண்டவருக்காக எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரே, இந்த ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணா அடுத்த 300 அந்த ஆண்டவரோடு அவன் நடக்க ஆரம்பிச்சார். ரொம்ப சின்சியரா அவரோடு வாழ ஆரம்பிச்சார். நடக்கிறான் நடக்கிறான் என்ன அர்த்தம்? அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கூடவே இருந்தான், 24 hours கர்த்தரோட இருந்தான். படுத்தான் அவரை குறித்த சிந்தனை, எழுந்தான் அவரை குறித்த சிந்தனை, நடந்தான் அவரை குறித்த சிந்தனை, என்ன செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் அவனுக்கு அதே சிந்தனை, ஆடு மேய்த்தாலும் சிந்தனை, வயல்ல போய் நின்னாலும் சிந்தனை, எங்க போனாலும் கர்த்தருடைய சிந்தனை. கர்த்தரையே நினைக்கிறான் அவரோடு பேசலாம். கர்த்தர் இல்லாமல் ஒரு நிமிஷம் அவனுக்கு இந்த உலகத்துல வாழ முடியல. 24 hours அவனுக்கு கர்த்தரோடு இருக்கிற அந்த காண்டாக்ட் அப்படியே போயிட்டு இருக்குது. இவன் கர்த்தரோடு பேசுறான், மனம் விட்டு பேசுறான், அவரு இவனோடு கூட பேசுறாரு. இவன் கர்த்தரோடு பேசி பேசி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாய் கர்த்தரோடு பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நிமிஷமும் அவனுக்கு கர்த்தரோடு இருக்கிற உறவை துண்டித்துக் கொள்ள முடியல. தொடர்ந்து அவரோடு பேசுறான். இவன் பேச பேச அவனும் இவனோடு நிறைய பேசுறாரு. சொல்றாரு, ஏனோக்கு பிற்காலத்திலே என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன். அந்த குமாரன் வந்து ஜீவ பலியாக இந்த உலகத்தினை மதிப்பா தன் உயிரை கொடுப்பார். அவருடைய ரத்தத்தினாலே ஒரு கூட்ட ஜனங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு தெய்வ பிள்ளைகளா மாறுவாங்க, எனக்கு பிள்ளைகளா மாறுவாங்க. அவர்களை நான் சபையாய் வைப்பேன். இந்த நாட்களை பத்தி சொல்லியிருப்பார் ஏனோக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தை ஏனோக்கு தனக்கு சொல்லு. இப்படி சபைன்னு ஒன்று இருக்கும், எல்லாரும் வந்து ஆராதிப்பாங்க. வாழ்க்கை ஜனங்களுக்கு என் குமாரனை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஜனங்களின் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும், எனக்காக வாழ்வாங்க. பின்பு என்னுடைய குமாரனை நான் திரும்பி நான் பூமிக்கு நான் திரும்ப அனுப்புவேன். அவர் மத்திய வானத்தில் வெளிப்படும் பொழுது அதுக்கு முன்னால் அவருக்காய் வாழ்ந்து மறித்தவங்களுடைய கல்லறைகள்லாம் திறக்கப்பட்டு உயிரோடு எழுந்திருப்பாங்க. அப்போ உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு அப்படியே மேலே பறந்து வந்துடுவாங்க. உயிரோடு இருக்கும் அவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த ஒரு தெசலோனிக்கே 4:16-18 வசனங்களில் சொல்லப்பட்ட காரியத்தை அன்னைக்கு அப்படியே ஏனோக்கு கிட்ட கர்த்தர் பேசியிருக்கோம். ஏனோக்கு கேட்டிருப்போம், அப்படியே ஆண்டவரே உயிரோடு இருக்கிறவன் அப்படியே பறந்து மேலே போக முடியுமா? முடியும். இப்படி நடக்குமா? நடக்க போகுது. இந்த சம்பாஷணை தொடருது. ஆனால் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே பறந்து போகிறதை குறித்து கர்த்தர் சொன்னது அவனால ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியல. அது அவன் இருதயத்தை அசத்துது. உயிரோடு இருக்கும் பொழுதே பறந்து போகிறதா? உயிரோடு இருக்கும் பொழுது அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போறதா? இது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அப்ப கர்த்தர்ட்ட ஒரு நாள் கேட்டு, ஆண்டவரே இது உண்மையா நடக்குமா? நடக்கும். எனக்கு இது சாத்தியமா? அப்ப நானும் உயிரோடு பரலாம் வர முடியுமா? கர்த்தர் சொல்லியிருப்பா, நீ விசுவாசினா உனக்கு நான் சாத்தியம் இருக்கு. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் மறிக்க மாட்டேன், நான் மேல பறந்து வர போறேன். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன். அவன் விசுவாசத்திலே குறைவில்லாமல் பூரணமானா அவனுக்கு சொல்லப்பட்டதை அவன் விசுவாசித்தபடியே அவனுக்கு ஆயிடுச்சு. உயிரோடு இருக்கப்படுது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். ஏன் அவன் பிரியமானவன்? கர்த்தர் சொன்னதை அவன் தன்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறான் என்பதை அவன் ஆணித்தரமாய் விசுவாசித்தது அவருக்கு அவன் மேல ரொம்ப பிரியமா இருந்துச்சு. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? என் ஆண்டவர் வரப்போறாரு, என் ஆண்டவர் என்னை அப்படியே இன்னைக்கு வந்தாலும் என்னை அப்படியே மறுரூபமாக்கி என்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு. நான் பரலோகத்துல சந்தோஷமா நான் இருப்பேன். எந்தெந்தைக்கு நான் அவரோடு வாழுவேன்? இந்த உலகத்துல எனக்கு காரியம் ஒன்றும் கிடையாது. பரலோகத்துல போய் சந்தோஷமா இருக்க போறேன். கர்த்தருடைய வருகை இருக்க போது அதுக்கு முன்னால நான் மறித்தாலும் என் கலரை திறக்கப்பட்டு கண்டிப்பா நான் மேலே போவேன். இன்னைக்கு என் நேசு வந்து அப்படியே நான் பறந்து போவேன். அந்த விசுவாசத்திலே யாரெல்லாம் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த விசுவாசத்தையே உங்க வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கிறீர்களோ நீங்க கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான நபர். ஆமென். அதுதான் ரொம்ப பிரியமான நபர். சும்மா டிவிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் பைக்குக்கும் காருக்கும் வீட்டுக்கும் விசுவாசிக்கிறது இதெல்லாம் தேவை. ஆனால் அந்த விசுவாசத்தை கொண்டு போய் அதில் போட வேண்டாம். அது அதுக்கு கர்த்தரை தான் அனாவசியம் கொடுத்துருவேன். அதில் ஒரு மேட்டரே கிடையாது. தெய்வீக காரியத்தை விசுவாசியுங்கள். பரலோகத்துக்கு போகிறது விசுவாசியுங்கள். அதுதான் டிவைன் ஃபெய்த். நீங்கள் பைபிளை ஃபுல்லாக படித்து பாருங்கள். எபிரேய நிருபத்தை நான் சொல்கிறேன், வீட்டில் போய் நல்லா நிதானமாக படிங்க. நோவா அவனுடைய விசுவாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்காலத்தில் காணப்படாததை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அவன் பேடையை உண்டு பண்ணினான். சொல்லிட்டே போறான். அப்ப நியாய தீர்ப்பை அவன் விசுவாசித்தான். நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்று விசுவாசித்து அவன் 100 வருஷம் ஜனங்களுக்கு நீதியை பிரசங்கித்தான். இது நோவாவுடைய விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? அவன் பெரிய செல்வ சீமானாய் இருந்தும் கூடாரங்களிலே தன் குமாரன் ஆகிய ஈசாக்குடன் யாக்கோபுடன் அவன் கூடாரத்தில் குடியிருந்தான் போட்டது. ஏ தேவன் தாமே கட்டி எழுப்ப போகிற மகா பெரிய நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். அதனாலே இந்த உலகம் அவனுக்கு கூடாரமே போதுன்னு நினைச்சான். ஏன் அவனுடைய சிந்தனை எல்லாம் பரலோகமா இருந்ததுனாலே இந்த உலகத்திலே தான் ஒரு அந்நியனும் பரதேசின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆபிரகாம பார்த்து, நீ யாருப்பா? நான் ஒரு பரதேசினும். அவன் அப்படிதான் அறிக்கையிட்டானா இல்லையா? பைபிள்ல தான் போட்டது. அவன் பூமியில வாழ்ந்த பொழுது தான் ஒரு அந்நியன், தான் ஒரு பரதேசி அப்படின்னு அறிக்கையிட்டான். நீ யாருப்பா இந்த பூமியில? நான் ஒரு அந்நியன். நீ யாருப்பா? நான் ஒரு பரதேசி. இன்னைக்கு பரதேசினாலே ஏதோ மோசமான வார்த்தமே போச்சு. ஆனால் அவன் என்ன சொன்னான்? நான் ஒரு பரதேசி அப்படின்னு. நான் ஒரு பரதேசி. அப்போ இந்த பூமி எனக்கு சொந்தமானது கிடையாது. பரலோகம் தான் எனக்கு சொல்லணும். இப்ப பாருங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த வெளிப்பாடு இருந்துச்சு, அதையே விசுவாசித்தாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, மேலானதை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற மகிமையான நித்தியத்தை விசுவாசிங்க, அவர் சீக்கிரம் வரப்போறதை விசுவாசிங்க. அதற்கு அந்த விசுவாசிக்கிற நீங்கள் அதை விசுவாசிக்கிட்டே இருப்பீங்கன்னா அதுக்குன்னு ரெடி ஆகிட்டே இருப்பீங்க. புரியுதா? பரலோகத்தை நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் நமக்கு சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போறான்னு விசுவாசிங்கன்னா அதுக்கு நீங்க ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அந்த விசுவாசம் தான் நம்ம அதுக்கு ரெடி ஆகும் இல்லையா? அந்த விசுவாசம் வரலன்னா அதுக்கு நம்ம ரெடி ஆக மாட்டோம். இப்ப ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ட்ரெயின் போய் பிடிக்கிறோம், ஒரு 6 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயின் போய் பிடிக்கிறோம்னா டிக்கெட் எடுத்துட்டீங்க. அப்ப 6 மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்புன்றதை என்ன செய்யறீங்க? விசுவாசிக்கிறீங்க. டிக்கெட்ல 6 மணிக்கு டிபார்ச்சர் போட்டிருக்கு, 6 மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்ப போது விசுவாசிக்கிறீங்க. அதனாலதான் நீங்க 5:30 கிளம்ப என்ன செய்யறீங்க? போய் ஸ்டேஷன் நிக்கிறீங்க, ரெடி ஆகிறீங்க. விசுவாசிக்கல, 6 மணிக்கு அதை அப்படிதான் போட்டிருக்கும். ஆனா அது ஒன்று 6 மணிக்கு கிளம்ப, 8 மணிக்கு தான் கிளம்புனா நீங்க கடைசியில கிளம்பவும் மாட்டீங்க, ட்ரெயினையும் விட்டுருவீங்க. அதான் நடக்கும். நிறைய பேர் அப்படிதான், அதுல சொல்லப்பட்டதான ஒரு ட்ரெயின் டிக்கெட்ல இருக்கிற டைமை விசுவாசிக்கிறத விட பைபிள் இருக்கிற வசனத்தை அதிகமா விசுவாசிக்கணும். ஆமென். புரியுதா? ஒரு ட்ரெயின் டிக்கெட் இருக்கிற டைமை நீங்க விசுவாசிக்கிறத விட பைபிள் வசனத்தை நீங்க அதிகமா விசுவாசிக்கணும். அந்த டிக்கெட் எடுக்கிற டைம் எவ்வளவு விசுவாச கரெக்டா டைம் ஓடுறோம், அதுக்கேத்த மாதிரி ரெடி ஆகிறோம் இல்ல? அதே போல பைபிள் வசனத்துக்கு நம்ம பயந்து எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகணும் கர்த்தருடைய வருகைக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் பாத்தீங்கன்னா இவனுடைய விசுவாசம். அதனாலதான் இந்த எல்லாம் விவரிக்க டைமே இல்லை, எனக்கு ஒரு 2 மணி நேரம் பேசணும் போல அவ்வளவு விஷயம் இருக்குது. இந்த 100 அதிபதியுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை அவ்வளவு தூரம் அவன் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்த்தாரு. அதனால வாலண்டியர் சொல்றாரு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன்னு சொன்னார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவன் தன்னுடைய விசுவாசத்தை இன்னும் அறிக்கையிடறான். ஆண்டவரே, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தது, எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவர்கள் உண்டு. ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான், ஒருவனை இதை செய்ய என்றால் செய்கிறான். இது சொன்ன உடனே சொல்றான், நான் இஸ்ரவேலனுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இயேசு கிறிஸ்து பாராட்டுறாரு. அந்த பாராட்டு கொடுத்துட்டு கர்த்தர் பாருங்க அவனுடைய விசுவாசத்தின் முடிவை சொல்றார். உடனே அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்தகம் புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிருக்கும் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி நித்தியத்தை பேசி முடிச்சுட்டார். இந்த இடத்துல அவன் வந்தது சரீர ஆரோக்கியத்துக்காக, ஆனால் இயேசு கிறிஸ்து அவனு கூட இருக்கிற விசுவாசத்தை பார்த்து கொடுக்கிற டீச்சிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரலோக நரகத்தை பத்தி பேசி பிடிக்கிறாரு. ஏன்னா இவன் இந்த விசுவாசத்தை உடையவனா இருக்கிறபடியால் இவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு வந்துருவான்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். டெஃபினட்டா இவன் பரலோகத்துக்கு ஒரு ஆளிவர். அதனாலதான் கர்த்தர் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளவு தூரம் வில்லிங்கா இருந்தார். நீங்கள் ஒரு நல்ல தெய்வீக விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து, மேலான காரியங்களை விசுவாசிக்கிறவர்களாக இருந்து, பரலோகத்திற்கு உரியவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்க கூட இருக்கிறதுக்கு கர்த்தர் ரொம்ப விருப்பப்படுவார். தெரியுமா? கூட இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவார், அவர் விரும்புவார், அவரே ஆசைப்படுவார் உங்க கூட இருக்கணும். நீங்க கூட வேண்டிய அவசியமே இருக்காது, அவரே உங்க கூடவே இருப்பார். நீங்க அவரை கூப்பிடவே வேண்டாம், ஜபத்துல போய் கூப்பிடவே வேண்டாம், எப்பவுமே இருப்பார், கவலைப்படாதீங்க. நாங்க சனிக்கிழமையில் ஜபிக்கும் பொழுது பாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவரே நாளைக்கு நீங்க கூட இருக்கணும் ஜபிப்போம். எதுக்கு தெரியுமா? நிறைய பேர் அது ஆயத்தமெல்லாம் வர்றதுனால அப்படி கூப்பிட வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் நாளைக்கு ஆராதனைகளோடு இருங்க ஆண்டவரே. ஆனா எல்லாரும் நல்ல ஸ்டாப்ல வந்துட்டீங்கன்னா அந்த ஜபத்தை நாங்க பண்ண மாட்டோம், நிறுத்திடுவோம். ஒரு சில நாள் கர்த்தர் வந்து ரசனப்பட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான் நாங்க வருந்தி வருந்தி கூப்பிடுவோம். ஆண்டவரே நாளைக்கு நீங்க மட்டும் எங்களோட இருந்தா அது ஒண்ணு போதும், இப்ப ஆராதனை இல்லை, வேற ஒண்ணுமே ஜெபிக்க மாட்டோம், ஒரே ஒரு காரியம் கேட்போம், நீங்க மட்டும் எங்க கூட இருங்கப்பா, அது ஒண்ணு போதும், அது ஒன்னே ஒண்ணு மட்டும் ஜெபிச்சு கொடுத்துருவோம். சனிக்கெல்லாம் பாஸ்டிங் போயிடல, நம்ம சபைக்காக ஜெபிக்கிறது ஒரு குறிப்பு தான், எங்க கூட இருங்க ஆண்டவரே, அது மட்டும் கெட்டு முடிச்சுடுவோம். வேற அதுதான் நமக்கு மேன்மை. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, யார் வீட்டில் அவர் தங்கிறதுக்கு அவர் விரும்பினார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார்.
சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். வாலண்டியரா கமிட் பண்றாரு, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து தங்கவே போறேன். எவ்வளவு நல்ல ஒரு காரியம். இந்த சகேயு யார்? இவன் ஒரு யூதன் தான். இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று பின்னால சொல்றாரு. ஆனால் இவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு வாழ்க்கை. இவர் ஒரு ஆபீசர், நல்ல படித்தவன், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒரு பெரிய ஆபீசராக இருக்கிறான். அது மட்டுமல்ல அந்த யூனியன் லீடராகவும் இருக்கிறான். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் யூனியன் லீடர், ஆயக்காரர்களின் தலைவன். இப்படி இருந்ததுனால அவன் யூனியன்லையும் சம்பாதிச்சிருப்பான். யூனியன் லீடராக எப்படி சம்பாதிப்பாங்க? வேலை வாங்கி தரேன் சம்பாதிப்பாங்க இல்லையா? பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சம்பாதிப்பாங்க. யூலாஸ்போட அப்பா சிரிக்கிறாரு. யூனியன் பற்றி நிறைய தெரியும். பார்க்கும்போது யூனியன் லீடர் என்ன செய்வாங்க? நல்லா சம்பாதிப்பாங்க, வேலை வாங்கித்தரம் சம்பாதிப்பாங்க, பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கணும் சம்பாதிப்பாங்க, திருட்டுத்தரமாக எக்கச்சக்கமாக நல்லா சம்பாதிப்பாங்க. இப்படி சம்பாதித்ததுனால இவன் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டான், ரொம்ப பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவன் ஆயிட்டான். திருட்டுத்தனமாக சம்பாதித்து, அநியாயமாக சம்பாதித்து நல்ல பணக்காரனாயிட்டான். இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதுனாலே இவன் மனது அவருக்கு நேராக இழுக்கப்பட்டது. அவர் எப்படியாகினும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசம், குள்ளமானவனாக இருந்தான். அவன் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இயேசு கிறிஸ்து வராருன்னு காலையிலிருந்தே கூட்டம் நிரம்பி வழிஞ்சிருக்குது. தெருவில் ரெண்டு ஓரத்துலையும் பயங்கர கூட்டம் வந்துட்டு இருக்குது. அப்போ இவன் வர்றதுக்குள்ள பார்க்கும் பொழுது கூட்டம் ஜாஸ்தி ஆயிப்போச்சு. இவரை பார்க்கறதுக்காக வந்து பார்க்கறான், ஆனால் இடம் இல்லை. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருந்தார், அவரை பார்க்கறதுக்கு ஜனங்கள் அவ்வளோ ஆவலாக இருந்தாங்க. இவனுக்கு தாகம் ஜாஸ்தி, ரொம்ப தாகம். சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் அப்படியே இருக்குது, சொல்லணுமா வேணாமா இருக்குது. ஒரு காலத்தில் இதை ரசிக்கப்படுறதுக்கு முன்னால், இப்போ இல்லை ரசிக்கப்படுறதுக்கு முன்னால், எம்ஜிஆர் ரொம்ப ஃபேமஸ். ஒரு நாள் எம்ஜிஆர் வந்து இந்த சூளைமடை ரோட்டில், அந்த செய்தி ரோட்டில் அப்படி வந்து இந்த சூளைமடை ரோட்டில் அப்படியே நடந்து போனார். இந்த புதிய நிகழ்ச்சிகள் அந்த சற்றுக்கு ரோட்டுக்கு நேர் எதிர்த்து ரோட்டில் அப்படி நேரம் நடந்து வந்து லெஃப்டில் கட் பண்ணி இந்த சூளைமடை ரோட்டில் அப்படி நடந்து போனார். ஒரு நாள் நடந்தே வாக்கிலே போனார். எம்ஜிஆர் இன்றைக்கி இந்த ரூட் அப்படி வராருன்னு நியூஸ் வந்து, காலையிலிருந்தே இந்த சூளைமேடு நிலை கொள்ளலை. காலையில் 6-7 மணி எங்களுக்கும் துடிக்குது, எப்போ வருவார் எப்போ வருவார். எனக்கும் தான் பயங்கர துடிக்கு, எம்ஜிஆரை பார்க்கணும் எம்ஜிஆரை பார்க்கணும். அப்புறம் வந்து இப்போ ஆனால் அவர் எம்ஜிஆர் என்றைக்குமே டைமுக்கு வரமாட்டார். சொன்னால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேட்டாக தான் வருவார். அவர் அது அவருடைய ஸ்டைல். அது அப்படி ஜனங்களை காக்க வச்சு அப்படி வந்து நிற்கிறது அவருடைய ஸ்டைல். அப்போது எனக்கும் இது காலையிலேருந்து நிலை கொள்ளலை. இப்போ எல்லாம் பேசிக்கிறேன், எஞ்சி வரப்போறாரு வரப்போறாரு. ஜனங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கே ரோடெல்லாம் நின்றுச்சு கூட்டம். எல்லாம் வேலைகள் எல்லாம் விட்டுட்டு, வேலைக்கு போகிறதா லீவ் விட்டுட்டு லீவ் போட்டு வந்து நின்றுட்டாங்க ரோட்டில் நின்றுட்டாங்க ஜனங்கள். அப்படி ஒரு கூட்டம். இல்லை இந்த சம்பவத்தை பைபிளில் படிக்கும்போது எனக்கு அதுதான் கண்ணு முன்னாள் நிற்கிது. அப்படி ஒரு கூட்டம், எனக்கும் நிலை கொள்ள அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டு வர்றாரா 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 அப்படின்னு நமக்கு ஆராய்ச்சி வந்து வந்து எட்டி பார்த்துட்டு கடைசியில் வரப்போறா வரப்போறான்னு உடனே கடைசியில் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு 11 மணி ஆயிடுச்சு, கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வந்தால் இடமே இல்லை, ரோடு ஃபுல்லாக ரஷ், இந்த பக்கம் ரஷ் அந்த பக்கம் ரஷ், ரோட்டில் இடம் இல்லை. எதில் ஒரு பில்டிங் இருக்குது, இந்த என்சிசி பேங்க். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லோர் கிரவுண்ட் ஃபுளோர் மட்டும் தான் இருந்துச்சு, மொட்டை மாடி. எல்லாம் கேட்கவும் இல்லை, அந்த வீட்டுக்காரங்கிட்ட கேட்கவும் இல்லை, இல்லை எல்லாம் ஏறிட்டாங்க. நானும் மேலே ஏறிட்டேன் அந்த வீட்டு மாடியில். எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு அது வெயில் 11 மணிலிருந்து அப்புறம் பார்த்தா 12:30 மணிக்கு அப்படி வராது எம்ஜிஆர். ரோட்டில் நடந்து வராது, என்ன ஆர்ப்பாட்டம்ன்றீங்க, எல்லாம் அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாங்க. என்னமோ நடந்துச்சு எல்லாருக்கும். அவர் அப்படி போயிட்டார், நடந்து போனார். அதை பார்க்கறதுக்கு அப்படியே அலக்கழிச்சு அலைஞ்சு அப்படி ஒரு எம்ஜிஆரை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அவர் இதை விட மயங்கரமாக இருந்திருக்கிறார். அவனே இந்த எம்ஜிஆருக்கே இவ்வளோ தூரம் நாங்கள் மணி கணக்கில் நின்று பார்க்குறோம்னா இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர்யா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய நிலைமையும் அப்படிதான், வந்தாருன்னா அப்படி கூட்டம். ஆனால் அவருக்கு டைம் டிலே எல்லாம் பண்ண மாட்டார், கரெக்டா வருவார். ஜனங்க எல்லாம் வந்து நின்றுட்டாங்க, எல்லாம் உயரமான ஜனங்க. ஆனால் இவனும் உள்ள மனுஷன் வந்து நின்று பார்க்கறான். யாரும் இவனுக்கு இடம் கொடுக்குற மாதிரி கெஞ்சிட்டு இருப்பான், கொஞ்சம் குள்ளமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் முன்னாடி விட்டுருங்க, கொஞ்சம் கெஞ்சிருப்பான். ஆனால் யாருமே தன்னுடைய இடத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை, தட்டி விட்டாங்க, தள்ளி விட்டாங்க. கடைசி ஏசு கிறிஸ்து நடந்து போறாருன்னொடனே அந்த ரூட்லேயே ஓடுறான். முன்னால ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறி விட்டு சீட்டை பிடிச்சான். எப்படி நாங்கள் மாடி மேலே ஏறணுமோ அது போல ஒரு மரத்து மேலே ஏறி, அன்னைக்கு மாடி இல்லை, அந்த மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த பிறகு ஏசு கிறிஸ்து அங்கே வந்தார். அவன் தாகத்தை பார்த்தார். பாகத்தை பார்த்தது மட்டுமல்ல, அவன் மோசமானவனாய் வாழ்ந்தாலும் அவன் இருதயத்தில் இருந்த சுத்தத்தை பார்த்தார். என்ன சொல்றான், அவன் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிற ஒரு காரியம் அவன் ப்ரொஃபஷன் நிமித்த அவன் அப்படி மாறிட்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தேன்னா இருதயம் ரொம்ப ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சுத்த இருதயம் அவனுக்கு இருந்துச்சு. வெளி உலகத்திற்கு அவன் ஒரு மோசமானவன், ஆனால் அவன் இருதயம் செம்மையா இருந்துச்சு. செம்மையான இருதயம், கள்ளங்கபடம் இல்லாத ஒரு இருதயம். அதை பார்த்த உடனே, அந்த இருதயத்தை அவர் உணர்ந்த உடனே, நின்று சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு நான் உங்க கூட தங்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரெண்டாவது கர்த்தர் மேல் அவனுக்கு அந்த தாகமும் அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த இருதயமும் இயேசு கிறிஸ்துவை கவர்ந்து எடுத்திருக்கு. தெய்வ பிள்ளைகள், ரெண்டாவது நான் கேட்கிறவங்கிட்ட, கர்த்தர் மேல தாகத்தை வளர்த்து கொள்ளுங்க. புரியுதா? தாகமா இருக்கும் நமக்கு அந்த என்ன சொல்றது, கர்த்தர் மேல அந்த தாகம் இருக்கணும். கள்ளங்கபடம் இல்லாம அவரை நம்ம நேசிக்கணும், தாகமா இருக்கணும். அவர் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அவர் இல்லாம இருக்க முடியாது. நான் உண்மையே சொல்றேன், வாழ்க்கையில ஜெபிக்கிற ஒரே ஒரு காரியம் எப்பவுமே, ஆண்டவர் இன்னைக்கு கூட இருங்கப்பா, அது ஒண்ணு போதும் ஆண்டவர், இது ஒண்ணுதான் நான் எப்பவுமே கேட்பேன், ஒன்னே ஒண்ணு நீங்க கூட இருங்க, அது போதும். அது ஒன்னே ஒண்ணு நீங்க கூட இருக்கிறது, ஒன்னே ஒன்னே வாழ்க்கை முழுவதும் எனக்கு போதும். அது ஒண்ணுதான் நம்ம லைஃப், அந்த தாகம் இருக்கும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருந்தா அது போதும், வேற ஒண்ணுமே இந்த உலகத்தை கிடையாது. அந்த தாகத்தை வளர்த்துக்குங்க. மொத்ததில் அதை அப்படி அதை நினைச்சிட்டீங்கன்னா, அதை வந்துட்டீங்கன்னா வேறு எதுவுமே உங்களுக்கு பெருசாகவே தெரியாது, எதுவுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியாது. கத்தர் மேல் ஒரு தாகத்தை வளர்த்து, கத்தத்தின் கேளுங்க, ஆண்டவரே உங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு தாகத்தை எனக்கு கொடுங்க. அது ஒரு உங்களுக்கு இல்லைன்னா கேளுங்க கத்தர்கிட்ட, ஆண்டவரே அந்த தாகத்தை கொடுங்கப்பா. அடுத்தது, கத்தர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு பாருங்க. அவன் அவ்வளோ வருஷக்கணக்கில் அவன் சம்பாதிச்சிருக்கான், ஏமாத்தி கொள்ளையடிச்சு சம்பாதிச்சிருக்கிறான் தப்பான விதத்துல. ஆனா அடுத்த நிமிஷம் இயேசு கிறிஸ்துவின் அந்த தாகம் வந்து, அவர் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், அதை எல்லாத்தையும் திருப்பி இழக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டான். அப்ப உண்மையிலேயே சொல்ற, அந்த கர்த்தர் மேல உங்களுக்கு ஒரு தாகம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கர்த்தருக்கு பிரியமானது எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் நீங்க இழந்துருவீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் நீங்க தூக்கி போடுறது ரெடி ஆயிடுவீங்க. அப்படி ஆயிட்டு அந்த சுபாவம் வந்துருச்சுன்னு போதுங்க, அதுதான் பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. அப்படி நம்ம வந்துட்டோம்னா அப்படிப்பட்டவங்களை ரொம்ப கர்த்தர் நேசிப்பார். உங்க வீட்டில் வந்து தங்கணும், அது வீடுனா நீங்க தான், நீங்க தான் வீடு, வீடுனா உங்க பில்டிங் இல்லை, நீங்க தான் வீடு. இந்த வீட்டில் வந்து தங்குறதுக்கு அவர் ரொம்ப ஆசையா இருப்பார். இன்றைக்கு நான் உங்க வீட்டிலே தங்க வேண்டும், உனக்குள்ளேயே நான் தங்கணுங்கிறாரு. நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு வரேன்னாரு, ஆனால் சகை வீட்டுக்கு தங்குறேன்ட்டாரு. எவ்வளவு பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா, தங்குற உன் கூடவே நான் இருக்கிறேங்கிறார். அது நல்ல தாகத்தை நீங்க வளர்த்துக்க, உங்க இருதயத்துல மட்டும் சொல்ற தாகத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க உண்மையிலே சொல்ற தேவ பிரசனம் எங்க போனாலும் உங்களை துரத்தி துரத்தி வரும். அவரோட பிரசனம் உங்களை விட்டு போகவே போகாது. தாகம் உள்ள ஒரு ஆத்மா. மூணாவது ஒன்றை நான் சொல்லி முடிக்கிற டைம் ஆயிடுச்சுனால நான் டிஸ்கிரிப்ஷனை குறைச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். லூகா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்தில் 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நான் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவர்கள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு
சம்பவிக்க போது முன்பதாக பஸ்கா ஆசரிக்கிறார். அதாவது கடைசி பஸ்கா, மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டதான பஸ்காவாகி ஆடு அடிக்கப்படுகிறதான அந்த அனுபவம். இப்ப அந்த பஸ்கா ஆசரிக்கப்படுகிறதற்கு அந்த நேரம் வந்தது. இப்பொழுது தம்முடைய சீஷர்களோடு அவர் ஆயத்தம் பண்ணணும், அதை ஆஸ்வதிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை இல்லையா? சொன்னார் அவர் தன்னுடைய வீட்டில் போய் செய்கிற அளவுக்கு அங்கே கோஆப்ரேஷன் கிடையாது. அவங்க தாயே கூட அதுக்கு கோஆப்ரேட் பண்ணலை. கூட பிறந்த தம்பிங்க கேலி பண்ணி கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அங்கே போய் அவரை சீஷர்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஆஸ்வதிப்பனை செய்ய முடியாது. அவங்களே விரட்டி அடிச்சிருவாங்க, சீஷர் இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. வேறு எங்கேயுமே அவருக்கு சரியான இடம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எங்கே ஆசரிக்கிறது? ஒரு கேள்வி வந்த உடனே டக்குன்னு ஒரு ரெவலேஷன் கொடுக்குறாரு. நீ நகரத்துக்குள்ளே போங்க. போகும் பொழுது பாருங்க, இது உண்மையிலேயே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை படித்தா என்ன ஒரு ரெவலேஷன், என்ன ஒரு என்ன சொல்கிறதுனா அவருடைய கைடன்ஸ் ரெவலேஷன், என்ன ஒரு இது எப்படி சொல்ல தெரியல, இருக்கு அவ்வளோ ஒரு அக்யூரேட் ரெவலேஷன் இது. போகும் பொழுது ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற ஒன்று அடையாளம் காட்டலை. ஒருத்தர் தண்ணி குடத்தை தூக்கிட்டு வருவான் பாருங்க, அவன் மூவிங்ல இருக்கிறான். அதை என்ன கிளீனா சொல்றாரு பாருங்க, ஒரு நகரத்துக்கு ஒரு கிராமத்துக்குள்ள போக ஒரு கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள், அது வேற, இது வேற. இது அதை விட ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீங்க போகும்பொழுது ஒருத்தர் தண்ணீர் குடத்தை சுமந்துட்டு வருவான் அக்கியர்கிட்ட சொல்றாரு. அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. போய் அவன் எந்த வீட்டுக்குள்ள நுழையிறான்றதை பார்த்து அது பின்னாடி நீங்களும் போயிடுங்க. அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா அந்த வீட்டு எஜமானிட்ட போய் எங்கள் ஆண்டவர் பஸ்காவை ஆசரிக்கணும் என்று சொல்லி சொல்லுகிறார்னு சொல்லுங்க. உடனே ஒரு மாடியில் இருக்கிற ஒரு அறையை காண்பிப்பான். அந்த எப்படி இருக்கும் அந்த அறையை டிஸ்கிரைப் பண்றாரு. இங்க இருந்துட்டு கம்பளம் விரிக்கப்பட்டு நல்ல ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு அறை அங்க இருக்குது, அங்க போய் நீங்க ஆயத்தம் பண்ணுங்கன்னு இருக்கிற இடத்துல இருந்து அந்த ரூமை டிஸ்கிரைப் பண்றாரு. அங்க இருக்கிறதான கார்பெட்டை டிஸ்கிரைப் பண்றாரு. அது மட்டுமல்ல, இந்த மனுஷனை மூவிங் இருக்கிற மனுஷனை பத்தி சொல்றாரு பாருங்க. ஒருவேளை அந்த தண்ணியை குடிச்சு எடுத்துட்டு வர மனுஷன் யாராவது ஒருத்தர் இருந்து நடுவில் அவனை பிடிச்சி நிற்க வச்சு பேசினான்னு வச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, இவங்க போகும்போது வர முடியாது. அந்த மனுஷங்கிட்ட யாராவது பேசி கொடுத்துருங்க நடுவில் நிற்க வச்சுட்டாங்கன்னா இவங்க போகும்போது அவன் வரமாட்டான், டிலே ஆகிடும். இவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க, தண்ணி ஆளே வரமாட்டான். அப்போ ஏசு கிறிஸ்து பாருங்க, இங்கே இருந்துட்டு தன்னுடைய ப்ராபஸியில் அவனையும் கண்ட்ரோல் பண்ணுறான். அவனும் எங்கேயும் ஹெல்டப் ஆகிடக்கூடாது, கரெக்டாக அவனும் வர வச்சு இவரும் கரெக்டாக அவனை போய் இவங்களை அவங்கள மீட் பண்ண வச்சு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த வீட்டுக்கு போய் அந்த எஜமான மீட் பண்ண வச்சு அவன்கிட்ட கேட்டா அவன் எப்படி இருக்கிற இடத்த கொடுப்பான்றாரு. இந்த மாதிரி ஒரு ரெவலேஷன் எங்கேயுமே பார்க்க முடியும். அந்த அட்மாஸ்பியரிய தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல வச்சுட்டு இத சொன்ன உடனே சீஷர்கள் நேரம் அதே மாதிரி போறாங்க. அதே மாதிரி நடக்குது, தண்ணி தூக்கிட்டு போறான் ஒருத்தன் பின்னாடியே போறாங்க. உள்ள போன உடனே எஜமான் அந்த வீட்டுக்காரன் கேட்கிறாங்க, அவன் அதே மாதிரி சொன்னது போல ரூம் திறந்து காட்டுறான், நீங்க ஆசிரியங்க. அதே மாதிரி கார்பெட் போட்டிருக்கு. எதை குறிக்கிறது என்றாலும் அந்த வீட்டு எஜமானுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கு. அவன் ஒரு தேவ பக்தி உள்ளவனாக இருந்திருக்கணும். அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்திருக்கு. என் குமாரன் இயேசு கிறிஸ்து இங்க வந்து ஆசிரிக்க போறாரு, பத்து ஆசிரிக்க போறாரு. உன் வீட்டை ரெடி பண்ணி வைங்க. இயேசு கிறிஸ்துக்காகவே அந்த ரூமை கிளீன் பண்ணி கார்பெட் போட்டு ரொம்ப அழகாக பனிஷ் பண்ணி ரெடியாக அவர் ஆசரிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கு. அந்த இடத்தில் போய் இயேசு கிறிஸ்து ஆசரித்தார். அப்போ இந்த வீட்லையும் பார்த்தீங்கன்னா இவராகவே என்ன செய்கிறாரு, அந்த வீட்டுக்கு செலக்ட் பண்ணி வீட்டுக்கு போகிறார். இது எப்படிப்பட்ட வீடுனா ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு வீடு. புரியுது, ஆயத்தமாக்கப்பட்ட வீடு. கர்த்தர் எந்த வீட்டில் வந்து தங்கியிருப்பார்னா கர்த்தருடைய வருகைக்கு எப்போ ஆயத்தமாய் நீங்க இருக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப விரும்புவார். ஆமேன். இன்னும் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு நான் என்ன சரிப்படுத்திக்கிறேன். அதெல்லாம் சரி கிடையாது. எவர் ரெடியா இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கலாமா டவுட்டா இருக்குது, நான் கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறேன் ரெண்டு நாள் கழிச்சு. இதெல்லாம் சரி கிடையாது. இந்த வீட்டையெல்லாம் விரும்ப மாட்டார். புரியுதா? நான் இன்னும் கொஞ்சம் விட வேண்டியதெல்லாம் இருக்குதெல்லாம் விட்டுட்டு நான் அப்புறமா வரேன். இந்த வீட்டையெல்லாம் கர்த்தர் விரும்ப மாட்டார். இன்னைக்கு ரெடியா இருக்குதா அந்த வீட்டில் கர்த்தர் வந்து பஸ் ஆசிரியர்களுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆமேன். புரியுதா? நாளைக்கு ரெடியாகிறேன்னு சொல்லாதீங்க. இன்னும் கொஞ்சம் விட வேண்டியது இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லாதீங்க. அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன், இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு. அது நாளைக்குன்றது வரவே வராது. இன்னைக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வீட்டில் வந்து கர்த்தர் பஸ்ட் ஆசரிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஆனால் இப்போ இந்த செய்தியை நான் முடிக்கிறேன், டைம் ஆகிட்டு முடிக்கிறேன். நான் ஒரே வார்த்தை சொல்றேன், நாளைக்கு ரெடியாகாதீங்க கர்த்தருடைய வருகைக்கு, இன்னைக்கு ரெடியாகி ரெடியாகிடுங்க. ஆமென். கர்த்தருக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, 6 மாசங்களுக்கு நான் ரெடி ஆயிடுறேன், 2 மாசங்களுக்கு ரெடி ஆயிடுறேன், இந்த 2 நாள் கழிச்சு ரெடி ஆயிடுறேன். கர்த்தருக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, அந்த டேட் வராது. கர்த்தருக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட் வராது, கண்டிப்பாக வராது. இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் ஆயத்தை பார்க்கப்பட்ட வீடாக இருந்தால் இன்றைக்கு கர்த்தர்களோடு கூட வந்து தங்கியிருப்பார். ஆமேன். ரொம்ப முக்கிய ஆயத்தை மாற்றப்பட்ட வீட்டில் கர்த்தர் தங்க ஆசைப்படுகிறார். ஜெபிக்கலாம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆயத்தமாக்கப்பட்டதான ஒரு வீடு, கர்த்தர் நம்முடைய வீட்டிலே வாலண்டியரை வந்து தங்க ஆசைப்படுறாரு. வாலண்டியரை வந்து தங்க ஆசைப்படுறாரு. முதலாவது வீடு இயேசு கிறிஸ்து வந்து தங்குவதற்கு ஆசைப்படுகிறதான வீடு, விசுவாசம் உள்ள ஒரு வீடு. நீங்கள் தெய்வீக விசுவாசம் கூட இருக்குமானால் இவ கூட அவர் தங்கிறதுக்கு ஆசைப்படுறார். இரண்டாவது வீடு பாகமுள்ள வீடு. நீங்க கர்த்தரை பாகத்தோடு தேடுகிற ஒரு வாஞ்சம் உங்களுக்கு இருந்தா உங்க கூட அவர் தங்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. மூணாவது ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்ட வீடு. கர்த்தருடைய வருகைக்கு எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிற ஒரு அனுபவம், அப்படி இருந்தால் உங்க கூட வந்து தங்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறார். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இந்த 3 காரியங்களை புரிந்து கொள்ளுங்க. விசுவாசத்தை, தெய்வீக விசுவாசம் உள்ளவங்களா இருங்க, மேலான காரியங்களை விசுவாசி. 2வது பாகத்தோடு இருங்க, கர்த்தரை பாகமாக தேடுங்க, கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. 3வது இன்னைக்கு நீங்க ரெடியாருங்க, நாளைக்கு இல்லை, டைம் பிடிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க ரெடி ஆயிருங்க கர்த்தருக்கு, இன்னைக்கு ரெடியாருங்க, நாளைக்கு இல்லை. கர்த்தருக்கு நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு தகாத காரியம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. இன்னைக்கு ரெடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க விரும்புகிற வீடு தகப்பனே அதை நாங்களாக இருக்கணும்ப்பா. நீங்க விரும்புகிற வீடு அதை நாங்களாக இருக்கணும். கத்திரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க விரும்புகிற வீடு அதை நானா இருக்கணும். ஆண்டவரே நீங்க விரும்புகிற வீடு அதை நானா இருக்கணும்ப்பா. நான் நீங்க விரும்புகிற வீடா இருக்கணும். நீங்க வந்து தங்குகிற ஒரு வாசை ஆசைப்படுகிற ஒரு வீடாக நான் இருக்கணும்ப்பா. ஸ்தோத்திரம். அப்படி ஒப்பு கொடுங்க, நிச்சயமாய் கர்த்தர்களோடு இருப்பார். நீங்கள் மகா பரிசுத்த மொழிகள் அருமையான பிதாவே, தேவரே நீங்க விரும்புகிற வீடாக நான் எப்பொழுதும் இருக்க உதவி செய்ய. நீங்க தேடி வருகிற வீடாக, தங்க விரும்புகிற வீடாக நான் இருக்க எனக்கு உதவி செய்ய. அந்தவரே என் வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்கிற காலம் வரைக்கும் முழுக்க முழுக்க உடைய பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்க உதவி செய்யப்பா. உடைய சமூகத்தை விட்டு நான் ஒரு குழியும் வெளியே வராதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதியும் புதிய கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரேன், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரேன், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.